ගරු අනන්ත අලුත්ගමගේ මන්තුමා ඔබතුමාට විනාඩි 5ක් වෙනවා.
මුලස්සනේ ගරු සභාපතිතුමනි, ඉතා වැදගත් පනතක් මේ පාර්ලිමේන්තුවට ගෙන අවස්ථාවේදී මටත් කෙටික හෝ කාලයක් ලබා දීම පිළිබඳව ඔබතුමාට ස්තුතිවන්ත වෙනවා. අද උදේ සිට මේ දක්වා අපි මේ විවාදයට සවන් දෙමින් ඉන්න අවස්ථාවේදී අපි මේ පනතේ දැකපු හොඳ කාරණා වගේම අඩුපාඩුත් අපිට දකින්න ලැබුණා. විශේෂයෙන්ම මේ කාලය තුල මේ කතාව කිරීමට මත්තෙන් මම දැකපු කාරණයක් මතක් කළ යුතුව තිබෙනවා. කොට්ටාසයක විශේෂයෙන්ම මැතිවරණ කොමිෂන් සභාවෙන් ඉදිරිපත් කරන ලද ඒ යෝජනාවන්ට අනුව ග්‍රාමසේක වැරයට පමණක් මැතිවරණට ඉදිරිපත් වෙන්න හැකියාවක් නොමැති වුණත් අනිත් රාජ්‍ය සේවකයන්ට මේ මැතිවරණය සඳහා වර්ෂයක කාලයකට මත්තෙන් වැඩ කරලා තිබ්බනම් ඉදිරිපත් වෙන්න පුළුවන් කියන මෙතෙන්ට ඒ කාරණේ ඇවිල්ලා තියෙනවා. ගරු සභාපතිතුමනි, අපි පසුපෙලේ මන්ත්‍රීවරු හැටියට මේ නිර්ණායකයන් අපහතරට ආව වෙලාවේ ඉඳලා අපි සාකච්ඡා කිරීමේදී අපි දැඩිසේ යෝජනා කරනවා ගරු අමාත්‍යතුමාට මේ කොමිෂන් සභාවෙන් ගේන ලද ඒ යෝජනාව ඉතා වැදගත් වෙනවා. ග්‍රාම සේවක මහත්මයාට පමණක් නෙවෙයි රාජ්‍ය සේවයේ යෙදෙන අනිකුත් සියලු මේ මැතිවරණයට ඉදිරිපත් වීමට බලාපොරොත්තු වෙන සියලු දෙනාට මේ යෝජනා වළංගු විය යුතුයි කියන යෝජනාව අපි කරනවා ගරු අමාත්‍යතුමාට. මොකද මෙතෙන්දී ග්‍රාමසේක මහත්මයා විතරක් නෙවෙයි අද සමෘද්ධි නියාමක ගොවි නියාමක ඒ වසමේ ජනතාවත් එක්ක ගනුදෙනු කිරීමේදී සමෘද්ධි බෙදා දීමේදී මේ රටේ සම්පත් බෙදා දීමේදී රටේ ආණ්ඩුවේ මුදල් ජනතාවට බෙදා දීමේදී මේගොල්ල ඉතා ළඟින් ජනතාවත් එක්ක කිට්ටුවෙන් ආශ්‍රය කරන මම හිතන්නේ මේ මැතිවරණ යෝජනාවේදී රාජ්‍ය සේවකයන් සහ ඒ ගනුදෙනුවේදී ඉතා වැදගත් වෙනවා මේ කාරණේ පිළිබඳව නැවත අවධානය යොමු කිරීම. ඒ නිසා රාජ්‍ය සේවකයන්ට ලැබලා දීලා තියෙන ඒ නිර්ණායකයන් ග්‍රාමසේක මහත්මයාට පමණක් සීමා නොකර අනිත් සියලු දෙනාට වළංගු වෙන ආකාරයෙන් ගෙනෙන නිසා අපි යෝජනා කරන අයෝගයෙන් පසුපෙළ මන්ත්‍රීවරු අපි සාකච්ඡා කිරීමේදී අපි සියලු දෙනාගේ එකඟතාවය ප්‍රකාශ වුණා. මේ කටයුත්තේදී සියලු නිලධාරීන්ට ග්‍රාමසේක මහත්මයාට පනවන ඒ නීතියම පනවන ලෙස අපි ඉල්ලා සිටිනවා. ඒ වගේම ගරු සභාපතිතුමනි, මම පළාත් පාලන ක්ෂේත්‍රයෙන් දේශපාලනට ආපු කෙනෙක් හැටියට 1997 පළාත් පාලන ආයතනයක සභාපතිවරය හැටියට දේශපාලනයට ආපු කෙනෙක් හැටියට පළාත් සභාව නියෝජනය කර මන්ත්‍රීවරයෙක් හැටියට දීර්ඝ කාලයක් පාර්ලිමේන්තුවේ නියෝජනය කර මන්ත්‍රීවරයෙක් හැටියට මේ ආයතන තුනේම හිටපු කෙනෙක් හැටියට මම ඉතා සතුටු වෙනවා මේ මැතිවරණය සංශෝධනය කරලා මේ මැතිවරණය නව ක්‍රමයකට ගේනවා. ඒ වගේම කාන්තා නියෝජනය ඇති වෙනවා. ඒ වගේම දීර්ඝ කාලයක් බලාපොරොත්තු වුණ මේ රටේ ජනතාව බලාපොරොත්තු වුණ මහජන නියෝජිතයෝ බලාපොරොත්තු වුණ මේ මනාප දේශපාලන ක්‍රමය අයින් වෙලා නැවත අලුත් මැතිවරණ ක්‍රමයකට යාමට අපි පාර්ලිමේන්තුවේ ඉන්න මේ අවස්ථාවේදී ලැබීම පිළිබඳව අපි බොහොම සතුටටපත් වෙනවා. විශේෂයෙන්ම සඳහන් කළ යුතු කාරණයක් තියෙනවා. පහුගිය කාලේ පළාත් පාලන මැතිවරණයකට අපේ කොට්ටාසයේ ගංගෙහෙල නාලපිටිය ගංගෙහෙල කොට්ටාසයේ ඉදිරිපත් වුණු ප්‍රාදේශීය සභා මන්ත්‍රීවරයෙකුට බයිසිකලයක් තිබෙන්නේ නැති මන්ත්‍රීවරයෙකුට එතුමා පළවෙනි බිරිඳ අයින් කරලා දෙවෙනි බිරිඳ ගන්නට එතුමා පත්තරේට දැන්වීමක් දානවා. මට කෝටි 7ක මුදලක් තියෙනවා. දෙවෙනි බිරිඳට තමන්ගේ පළවෙනි බිරිඳත් බිහි වුණ ඒ දරුවත් බලාගන්න පුළුවන් රුව සම්පන්න කාන්තාව ප්‍රාර්ථනා කරනවා. මේ පත්තරයක දැන්වීම මට මේක ගේන්න බැරුණා. මේක සත්‍ය සිද්ධියක්. ප්‍රාදේශීය සභා මන්ත්‍රීවරය හැටියට සමෘද්ධි නියාමක පත් වෙලා එතුමා කෝටි 7ක් හොයලා මේ පොඩි කාලය තුල පත්තරයක දැන්වීමක් දානවා. එනිසා මේ මම යෝජනා කරන පහුගිය ප්‍රාදේශීය සභාවට මේ පාර්ලිමේන්තුවේ මන්ත්‍රීවරුන්ට පළාත් සභාවේ මන්ත්‍රීවරුන්ට කොමිෂන් වැටෙනවා වගේම මේ ප්‍රාදේශීය සභාවේ ඒ පහුගිය කාලේ හිටපු මන්ත්‍රීවරුන්ටත් කොමිෂන් වැටෙන්න ඕන. ඒ කොමිෂන් නෝට ගේන්න ඕන. ගරු සභාපතිතුමනි, අයිතු ලෙස මුදල් හම්බ කරලා තිනවා ඇති වෙන්න. හැබැයි මේ මිනිස්සු ගැන තව බල්ල කවුරුත් බල්ල නැහැ. ඒ වගේම මා යෝජනා කරන අවසාන වශයෙන් ඔබතුමා මට මගේ මේ කාලය අවසන් බව ප්‍රකාශ කරන්න දෙනවා. අවසාන වශයෙන් නාවලපිටි ආසනයේ මැතිවරණය දෙපා වාරක් පවතු මැතිවරණ කොමසාරිස්ස කොමසාරිස්තුමාට ඉතා අපහසු තත්ත්වයට පත් කරපු ආසනයක මැතිවරණ පැවැත්වුවා අපේ ආසනයේ දෙපාරක් හැබැයි මේ ආසනයේ මැතිවරණ දෙපාරක් පවත්වන්නට කවුදේ වැරද්ද කියන වැරද්ද කරපු කෙනාට කිසිම දඬුවමක් හම්බෙලා නැහැ ඒ නිසා මේ පනත සංශෝධන වෙලාවේ මම කියනවා පළාත් පාලන ආයතන පනත වගේම පළාත් සභා පනත පාර්ලිමේන්තු පනත සංශෝධන වෙනකොට මැතිවරණේ කවුරු හරි විශේෂයෙන් ආසන සංවිධායකවරු හරි කවුරු හරි බලධාරියා වැරද්දක් කරනවා නම් ඒකේ කොටස් කරුවෙක් හැටියට නීති ඉදිරියට ගේමට මොනවා හරි මේකේ සංශෝධන යෝජනාවක් ගේන්න ඉස්සෙල්ලා සිටමින් තමුන්නාන්සේ කාලය ලබා දීම පිළිබඳ ස්තුති කරමින්
Stuti. Honorable Muthu Sivalingam. You have 5 minutes.
Thank you, sir. இந்த உள்ளூராட்சி அதிகார அதிகார சபை தேர்தல் தேர்தல் திருத்தச் சட்டத்தில் பேச எனக்கு அனுமதித்த தலைவர் அவர்களுக்கு நன்றி கூறுகிறேன் இலங்கையினுடைய அரசியல் வரலாற்று காலத்துக்கு காலம் இடம்பெறுகின்ற நிகழ்வுகள் சிலவற்றை மக்களின் உரிமையினை உத்தரவாதப்படுத்துகிற வகையில் அமைந்துள்ள அதே வேளையில் சில நிகழ்வுகள் எமது மக்களின் உரிமைகளை கேள்விக்குள்ளதாக வேதனைக்குரியது ஜனநாயக நாடொன்றில் மக்களின் உரிமைகள் எந்த அளவுக்கு உத்தரவாதப்படுத்துகிறதோ அந்தளவு மக்களின் ஆட்சி இடம்பெறுகிறது என குறிப்பிடலாம் கௌரவ தலைவர் அவர்களே ஆங்கிலேயர் காலத்தொட்டு இன்று வரையிலும் எமது நாட்டில் அரசியல் வரலாற்றில் இந்த நாட்டின் சிறுபான்மையினராக இருக்கின்ற இந்திய வம்சாவளி தமிழர்களாகிய நாங்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் எங்களுடைய வாழ்வுரிமைக்காகவும் வாழ்வாதாரத்துக்காகவும் போராடியே பெற்றுக்கொள்ள வேண்டியாக இருக்கிறோம் இந்த நாட்டின் அந்நிய செலவானியினை அள்ளித்தந்த எங்கள் மக்கள் சமூகத்திற்கு அரசியல் பொருளாதார சமூக உரிமைகள் பல்வேறு சந்தர்ப்பங்களில் பறிக்கப்பட்டு வரலாறு உண்டு என்பதை மனவேதனையுடன் பதிவு செய்கிறேன் ஆங்கிலேயர்களால் அடிமைகளாக அழைத்து வரப்பட்ட எமது மக்களின் அரசியல் உரிமையினை உறுதிப்படுத்துவதற்கு எமது முன்னோர்களால் மேற்கொள்ளப்பட்ட பல போராட்டங்களின் விளைவாக இந்திய வம்சாவளி சமூகம் பெற்றுக்கொண்ட உரிமைகள் மற்றும் வாக்குரிமை என்பன சுதந்திர இலங்கையின் முதலாவது பாராளுமன்றத்தில் இயற்றப்பட்ட சட்டங்களின் மூலமாக பறிக்கப்பட்டன அதனால் சுதந்திரத்துக்கு முன்னர் 8 நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெற்றிருந்த நாங்கள் சுதந்திரத்துக்கு பின்னர் ஒரு பிரதிநிதியை கூட தெரிவு செய்ய முடியாத துப்பாக்கி நிலைக்கு தள்ளப்பட்டோம் அன்று அரசியல் உரிமை மட்டுமல்ல குடியியல் உரிமையும் மறுக்கப்பட்டமையினால் நாடற்றவர்களாக்கப்பட்டோம் எனினும் தொடர்ந்தும் இந்த நாட்டுக்கு எங்களுடைய உழைப்பினை வழங்கி வந்திருக்கிறோம் சுமார் ஒரு நூற்றாண்டு காலமாக எமது சமூகத்தின் உழைப்பினை முதலில் வெளிநாட்டு முதலாளிகளும் இன்று உள்நாட்டு முதலாளிகளும் சுரண்டி வருகின்றமை வேதனைக்குடைய விடயமாகும் இதனை எதிர்த்து நாங்கள் அன்று முதல் இன்று வரை போராடி வருகிறோம் அன்று குடியுரிமை வாக்குரிமை என்பதை பறிக்கப்பட்டமையினால் கல்வியில் பொருளாதாரத்தில் அரசியலில் ஏனைய சமூகங்களை விட நாங்கள் 30 வருடங்கள் பின்தங்கியிருக்கிறோம் 1978 பின்னர் படிப்படியாக அரசியல் உரிமையினை பெற்றுக்கொண்ட எமது சமூகத்தின் ஜனத்தொகை விகாசத்திற்கு ஏற்ற வகையில் எமது பிரதிநிதித்துவம் இன்றளவு பாராளுமன்றத்தில் மாகாண சபைகளிலும் ஏன் உள்ளூராட்சி மன்றங்களிலும் உறுதிப்படுத்தப்படவில்லை இந்த குறைபாடு தற்போது நடைமுறையில் உள்ள விகாசார தேர்தல் முறையும் ஒரு காரணமாகும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் இலங்கையில் அரசியல் விடயங்கள் தொடர்பில் உருவாக்கப்படுகின்ற ஆணைக்குழுக்கள் ஆலோசனை சபைகள் எல்லாவற்றுக்கும் நாங்கள் எமது மக்களின் சார்பாக பல திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பித்திருக்கிறோம் எனினும் இறுதியில் எங்களது கோரிக்கைகளோ அபிலாசைகளோ பூர்த்தி செய்யப்படுவது இல்லை என்ற கசப்பான முடிவே கடந்த காலங்களில் கிடைத்துள்ளது இந்திய வம்சாவளி தமிழர்களாலேயே நாங்கள் நுவரெலியா மாவட்டத்தில் தெரிந்தும் பதுளை கண்டி இரத்தினபுர கொழும்பு மாவட்டங்களில் பறந்தும் இன்னும் சில மாவட்டங்களில் ஆங்காங்கே ஒரு சிறு இடங்களில் கணிசமான எண்ணிக்கையுடன் வாழ்கிறோம் நவீன ஜனநாயகத்தினுடைய பண்புகளின் முக்கியமானது ஒரு சமூகம் வளர்ச்சியடைய அந்த சமூகத்தின் பிரதிநிதிகள் ஆட்சியில் பங்கு பெற்ற வேண்டும் என்பதாகும் எனவே எமது இனத்தின் ஜனத்தொகைக்கேற்ப அரசியல் பிரதிநிதித்துவம் உறுதிப்படுத்த வேண்டியது காலகட்டத்தில் இருக்கிறோம் களுத்துறை குருணாக்கல் காலி மாத்தறை போன்ற மாவட்டங்களில் பிரதான தொழிற்துறைகளில் பெருந்தோட்டத்துறை தொழிலாளர்களாக அந்த மாவட்டங்களின் பொருளாதாரத்துக்கு பாரிய பங்களிப்பு செய்கின்ற எமது மக்கள் அரசியல் கட்டமைப்பான உள்ளூராட்சி மன்றத்திற்கு கூட ஒரு பிரதிநிதியை தெரிவு செய்து அனுப்ப முடியாதது வேதனையான உண்மை அண்மை காலத்தில் மேற்கொண்டு வரும் உள்ளூராட்சி மன்ற தொகுதி எல்லை வரையறைக்கும் போது எமது சமூகம் கணிசமான எண்ணிக்கையில் வாழ்கின்ற பதுளை கண்டி ரத்னபுர கேகாலை மாத்தளை மாவட்டங்களில் கூட இருந்த பிரதிநிதித்துவத்தை இழக்குகின்ற வகையிலேயே எல்லை நிர்ணயங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதாய் காணக்கூடியதாக இருக்கிறது கௌரவ தலைவர் அவர்களே, இந்த உரிய சபையில் நாம் சட்டம் இயற்றுவது மக்களை பாதுகாக்கவே, ஆனால் இம்மால் இயற்றப்படுகின்ற சட்டங்களை எமது மக்களுக்கு பாதகமாக அமையுமாயின் அதில் ஜனநாயகம் தென்படுமா? நான் பிரதிநிதிப்படுத்தும் நுவரெலியா மாவட்டத்தில் கூட தொகுதிகள் உருவாக்கப்படுவதில் சிக்கல்கள் காணப்பட்டன. இன்று பேசப்படுகின்ற இந்த விடயம் சட்டமானால் அதன் பின்னர் நாங்கள் எங்கும் சென்று முறையிட முடியாது. எனவே சட்டமாக்கப்பட முன்னர் அனைத்து விதமான குறைகளையும் நீக்கப்பட வேண்டும் என்பதே எமது கருத்தாகும். தற்போதுள்ள தேர்தல் முறையின் கீழ் நுவரெலியா, பதுளைக்கண்டி, கொழும்பு மாவட்டங்களில் தவிர ஏனைய மாவட்டங்களில் எமது சமூக பிரதிநிதிகள் பாராளுமன்றம் செல்வது கடினமாக உள்ளது. ஆனால் இந்த மாவட்டங்களில் கூட எமது ஜனத்தொகை விகிதாசாரத்துக்கேற்ப பாராளுமன்ற
பிரதிநிதித்துவம்
எனது ஜனத்தொகை பாராளுமன்ற பிரதிநிதித்துவம் இல்லை. இது இவ்வாறு இந்திய வம்சாவளி தமிழர்கள் அங்கங்கே சிதறி வாழ்கின்ற மாவட்டங்களில் எங்கள் அபிலாசங்களை குறைகளை சொல்வதற்கு அரசியல் அழகொன்று எமக்கு தேவை. அதற்காகத்தான் உருவாக்கப்படுகின்ற உள்ளூராட்சி மன்ற அரசியல் அழகுகளில் எமது பிரதிநிதித்துவத்தினை உறுதி செய்வதற்கு முன்னெடுப்புகளை மேற்கொள்ள வேண்டும். நாங்கள் இந்த விடயத்துக்கு பொறுப்பாக இருந்த கௌரவ கரு ஜெயசூர்யா அவர்களையும் ஜோன் செனவிரட்டன் அவர்களையும் மறந்துவிட முடியாது. நேற்று எங்களை அழைத்த கௌரவ வைசர் முஸ்தாப்பா அவர்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன். நேற்றும் அவர்கள்கிட்ட கொடுத்த அறிக்கையை போல தான் நுவரெலியா மாவட்டத்தை 12 பிரிக்க வேண்டும் என நாங்கள் கோரிக்கை விட்டு 10 சென்றும் கூட அது கிடப்பில் போட்டிருந்தது. இருந்தாலும் நீங்கள் நீங்கள் நேற்று எங்களை அழைத்து பேசி அதற்கு உத்தரவாதம் அளித்தீர்கள். வெகு விரைவிலே அந்த நிறைவேற்ற வேண்டும். உங்கள் மேல் எங்களுக்கு பெரிய நம்பிக்கை உண்டு. எனவே ஏன்னால் நீங்களும் சிறுபான்மையான ஒருத்தர், உங்கள் சமூகமும் பெரும்பாலும் இதில் பாதிக்கப்பட்ட மக்களாக கருதப்படுகிறார்கள். எனவே தயவுசெய்து நீங்கள் நிறைவேற்றி தர வேண்டுமா உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
தேங்க்யூ. கரு அப்துல்லா மஹரூப் மாந்தித்துமா.
கௌரவ சபை தலைவர்களே, இன்று இந்த உள்ளாட்சி மன்ற திருத்தச் சட்டம் மூலத்திலே பேச கிடைத்ததற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கு 2 முரண்பாடுகளை நாங்கள் காண்கின்றோம். எல்லை நிர்ணயங்கள் செய்யப்படுகின்ற போது பொது நிர்வாக அமைச்சியும், புதிய சபைகளை உருவாக்குகின்ற போது அல்லது அதிகாரங்களை வழங்குகின்ற போது அது உள்ளாட்சி மாகாண சபைக்குமான அதிகாரங்கள் வழங்கப்படுகின்றன. இந்த நேரத்திலே எங்களுடைய நாட்டிலே இடம்பெற்ற பல்வேறு மாற்றங்கள், 1947-77 வரை எல்லை நிர்ணயம் செய்யப்படுகின்ற தொகுதி நிர்ணயிக்கப்படுகின்ற போது அன்று ஒரு எங்களுக்கான இழப்பு ஏற்பட்டது. முஸ்லீம்களுக்கு பெரும்பான்மையாக இருந்த 1675 சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பை பறித்ததன் மூலமும், புதிய பிரதேச செயலகங்களை உருவாக்கியதன் மூலமும் எமது மாவட்டத்திலே 43.57% முஸ்லீம்களுக்கு குறைந்த பிரதேச செயலகங்களும், அங்கு 5,900 வாக்குகளை பெற்றிருக்கின்ற ஒரு பிரதேச சபைக்கு, முருவாவை பிரதேச சபைக்கு 10 உறுப்பினர்களையும், 3 போனஸ் ஆசனங்களையும், அதே போன்று 5,647 வாக்குகளை பெற்றிருக்கின்ற கோமரங்கடவுளைக்கு 10 உறுப்பினர்களும், 3 ஆசனங்களும், அதே போன்று பதவிஸ்ரீபுர பிரதேச சபைக்கு 8,563 வாக்குகளுக்கு 10 உறுப்பினர்களும், 3 கொடுக்கப்படுகின்ற போது, 23,393 வாக்குகளை கொண்ட நகர சபைக்கு 8 உறுப்பினர்களையும், 2 போனஸ் ஆசனங்களையும் கொடுத்திருக்கின்றார்கள். அதே போன்று கிண்ணியா பிரதேச சபைக்கு 17,496 வாக்குகளுக்கு 8 உறுப்பினர்களும், 2 போனஸ் ஆசனங்களுமே வழங்கப்பட்டது. மூதூரிலே அவர்களுக்கு 40,500 வாக்குகளுக்கு 13 வட்டாரங்கள் மட்டுமே கொடுக்கப்பட்டது. இந்த அணியிடங்கள் வெறுகளுக்கு 7,900 வாக்குகளுக்கு 8-2 கொடுக்கப்பட்ட போது, எமது பிரதேசத்திலே 43 விதமான முஸ்லீம்களுக்கு திருவண்ணாமலை மாவட்டத்தில் மட்டுமல்ல, இந்த கிழக்கு மாகாணத்திலே மட்டக்கிழப்பு, அம்பாறை, அதே போன்று மன்னார் போன்ற பிரதேசங்களிலும் இந்த இழப்புகள் ஏற்பட்டது என்பதனை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த நேரத்திலே உங்களுக்கு ஒன்றை கூறிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். இந்த உள்ளாட்சி திருத்தச் சட்டம் மூலமும் இதற்கான ஏற்பாடுகளும், 1987 மறைந்த தலைவர் பிரேம்தாஸ் அவர்களுடைய காலத்திலே உள்ளாட்சி மாகாண சபை அமைச்சர் அவர்களுக்கு அதற்கான அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த நேரத்திலே எங்களுடைய உள்ளாட்சி மாகாண சபை அமைச்சர் அவர்களுக்கு இந்த பிரச்சனையை நாங்கள் கொண்டு சென்றிருக்கின்றோம். எங்களுக்கு ஏற்பட்ட அநீதங்களை முதலிலே நாங்கள் புத்தக வடிவிலே அவருக்கும் இந்த இதற்கு பொறுப்பாக அசோக பிரீஸ் ஆணைக்குழுவுக்கும் இதை சமர்ப்பித்திருக்கின்றோம். அன்று அசோக பிரீஸ் அவர்கள் திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு விஜயம் செய்த போது கூறினார்கள், இதன் உங்களுக்கு இதனை அதிகரிக்க முடியாது, எங்களால் ஒரு வட்டாரத்தை அதிகரிக்கவோ அல்லது உங்களுடைய பிரதேச சபைகளை புதிதாக உருவாக்கவோ எங்களுக்கு முடியாது, உங்களுடைய கருத்துக்களை மட்டும் கண்டு கூறினார்கள். அதே நேரத்தில் மாநகரசபை சட்டம் மூலம், நகரசபை சட்டம் மூலம், மற்ற பிரதேச சபைகள் சட்டம் மூலத்தின் மூலமாக எங்களுடைய அமைச்சருக்கு அதிகாரம் இருக்கின்றது. இன்று கௌரவ அமைச்சர் அவர்களோடு, எங்களுடைய கௌரவ பிரதம மந்திரி அவர்களோடு, எங்களுடைய கௌரவ அமைச்சர் ரிஷாத் பதுதீன் அவர்கள் சென்று பேச்சுவார்த்தை நடத்தியதன் மூலமாக, தொடர்ச்சியான பேச்சுவார்த்தையின் மூலமாக இன்று நுவரெலிய மாவட்டத்திலே அவர்கள் அங்கு இருக்கின்ற உள்ளாட்சி மன்றங்களை அதிகரித்தது போன்று எமது மாவட்டத்திலும் எங்களுடைய பிரதேசத்தினுடைய உள்ளாட்சி மன்றம் அதிகரிக்க வேண்டும் என்கிற கோரிக்கையையும், அதே போன்று கிழக்கு மாகாணத்திலே மட்டக்களப்பு அம்பாறை பன்னி மன்னார் போன்ற பிரதேசங்களிலும் எமது புதிய உள்ளாட்சி மன்றங்கள் அமைக்கப்பட வேண்டும் என்று கூறிய போது, எங்களுடைய கந்தளாய் பிரதேச சபையிலே வானலை என்ற பிரதேச சபையை உருவாக்க வேண்டும், திருகோணமலை யூசியை எங்கள் எம்சியாக மாற்ற வேண்டும், கந்தளாய் பிரதேச சபையை கந்தளாய் யூசியாக திறமையத்தப்பட வேண்டும், குச்சவெளி பிரதேசத்திலே புல்மோட்டை என்கின்ற புதிய சபை உருவாக்கப்பட வேண்டும், மூதூரிலே தோப்பூர் சம்பூர் என்கின்ற புதிய சபை உருவாக்கப்பட வேண்டும், அதே போன்று கிண்ணியா பிரதேசத்திலே கச்சக்கொடத்தீவு என்கின்ற புதிய பிரதேசம் உருவாக்கப்பட வேண்டும், தம்பலகாமத்திலே முள்ளிப்புத்தானை என்கின்ற பிரதேசம் உருவாக்கப்பட வேண்டும் என்று கூறிய கோரிக்கை, அது புதிய கோரிக்கை அல்ல. 1964 முதல் 1969 வரை இந்த சபைகள் அன்று எங்களுக்கு 51 சபைகள் இருந்தது, 149 உறுப்பினர்கள் இருந்தார்கள். அன்று 1980 மாவட்ட சபை எங்களுடைய மாவட்ட சபை அபிவிருத்தி சபையை உருவாக்குவதற்காக 1980 கொண்டு வரப்பட்ட தீர்மானம், அன்று இருந்த 258 உள்ளாட்சி மன்றங்களையும், 35 மாநகர சபை நகர சபைகளையும், 18 மாநகர சபைகளையும் இல்லாதொழித்து அந்த சட்டமூலத்தின் மூலமாக மாவட்ட அபிவிருத்தி சபைக்கு கொடுப்பதாக கூறினார்கள். பிறகு 1987 கௌரவ பிரேம்தாஸ் அவர்கள் 1987 சட்டத்தின் மூலமாக புதிய சபைகளை உருவாக்குகின்ற போது எங்களுக்கான சபைகள் நாங்கள் இருந்தோம். இந்த 6 புதிய சபைகளையும், 2 கந்தராய் மூதூர் போன்ற யூசியை தரமுயர்த்துவதன் மூலம், யூசியாக அதாவது நகரசபையை தரமுயர்த்துவதன் மூலமும், எங்களுடைய திருகோணமலையை மாநகர சபை தரமுயர்த்துவதன் மூலமும் எங்களுக்கு இந்த உரிமையை எங்களுடைய மாகாண அமைச்சர் ஃபைசல் முஸ்தபா அவர்கள் பெற்றுத்தரவாக நினைக்கின்றேன். அதற்கு பிறகும் கூட அசோக பிரீஸ் அவர்களிடம் நாங்கள் எப்படி அந்த சபை பிரிக்கப்பட வேண்டும் என்ற ஆவணத்தை கொடுத்திருக்கின்றோம். இன்று எனக்கு பேசுவதற்கான சந்தர்ப்பத்தை மிக குறுகியதாக குறுக்கியதன் காரணமாக விரிவாக பேச நான் 30 நிமிடங்கள் கோரியிருந்தேன். இன்று கடைசி நேரத்திலே அது 5 நிமிடமாக குறைக்கப்பட்டதன் காரணமாக எனது இந்த அனைத்தையும், எனது தகவல் அனைத்தையும் நான் இந்த சபைக்கு சமர்ப்பிக்கின்றேன் என்று கூறி இதனை சேர்த்துக் கொள்ளுமாறு கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி.
தேங்க்யூ. ஹொனபல் ரிஷாத் பதுதீன், மினிஸ்டர்.
பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். நன்றி சபைக்கு தலைமை தாங்குகின்ற உறுப்பினர்களே. இந்த உள்ளூராட்சி மன்ற அதிகார சபைகளுக்கான இந்த திருத்தத்தோடு கூடிய இந்த விவாதத்திலே கலந்து கொள்ளுகின்ற பொழுது மனவேதனையோடு தான் பேசிக்கொண்டிருக்கின்றேன். உண்மையிலேயே இந்த எல்லை நிர்ணயத்துக்கான குழுவை அமைச்சர் ஃபைசல் முஸ்தபா அவர்கள் நியமித்து நாங்கள் வேண்டிக் கொண்டதற்கிணங்க அந்த குழுவை நாடளாவிய ரீதியிலே அந்த பிரச்சனைகளை, அதாவது மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு நியாயம் பெற்று கொடுக்குமாறு அந்த குழுவை அமைத்த பொழுது நாங்கள் மிகவும் சந்தோஷமடைந்து, அதன் பிறகு அமைச்சரவையிலே ஒரு உபகுழுவை நியமிக்குமாறு வேண்டிய பொழுது அமைச்சரின் தலைமையிலே பல கூட்டங்களுக்கு நாங்கள் சென்றோம். அவ்வாறு மக்கள் கொடுத்த வேண்டுகோள்களும், மக்கள் பிரதிநிதிகள் கொடுத்த வேண்டுகோள்களும் அந்த குழு நிராகரித்து அவர்களுக்கு வேண்டிய முறையிலே, மிக மோசமான முறையிலே, சில அதாவது ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு மோசமான முறையிலே அந்த முடிவுகளை எடுத்திருக்கிறார்கள். இவ்வாறு எடுத்த முடிவுகளினால் பல பாதிப்புகளை எங்களுடைய சிறுபான்மை சமூகம் அடைந்திருக்கின்றது. உண்மையிலேயே இந்த நாட்டிலே எல்லா மாவட்டங்களிலும் பாராளுமன்ற உறுப்பினர்களாக அல்லது மாகாண சபை உறுப்பினர்களாக சிறுபான்மை சமூகத்தால், குறிப்பாக முஸ்லீம் அல்லது மலையக தமிழ் அல்லது தமிழ் மக்களால் வர முடியாது. எனவே இந்த நாடு உங்களுக்கு தெரியும், சுதந்திரம் கிடைத்த நாளிலிருந்து நிம்மதி இல்லாமல் தவிக்கின்ற ஒரு நாடு. முழு பொருளாதாரமும் சீரழிந்து ஒரு இனம் இன்னொரு இனத்துக்கு எதிராக போராடி இந்த நாட்டிலே எங்களுடைய அத்தனையும் அழிந்து போய் கையேந்துகின்ற நிலையிலே இந்த நாடு இருக்கின்றது. இன்று நல்லாட்சி என்ற இந்த ஆட்சியை கூட அதிகமாக முஸ்லீம்கள், அதே போல் தமிழ் சிறுபான்மை மக்கள், மலையக மக்கள் ஒன்று சேர்ந்து இந்த ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா அவர்களையும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அவர்களுக்கும் சேர்ந்துதான் வாக்களித்தார்கள். அவர்கள் எதிர்பார்த்ததெல்லாம் ஞானசார தீர தலைமையிலே அட்டகாசம் புரிந்த அந்த அடாவடித்தனங்கள் போல இனிமேல் இந்த நாட்டிலே நடக்கக்கூடாது, பள்ளிவாசல்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், அது மாத்திரமல்லாமல் நிம்மதியாக எல்லோருக்கும் சமமான உரிமைகளோடு வாழுகின்ற ஒரு நல்ல நிலை வர வேண்டும் என்ற நல்லெண்ணத்திலே தான் இந்த சிறுபான்மை சமூகம் ஒட்டுமொத்தமாக வாக்களித்தது. எனவே அவ்வாறு இந்த சிறுபான்மை சமுதாயத்துக்கு நான் ஏற்கனவே சொன்னது போல் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வர முடியாத மொனநாகலை மாவட்டத்திலே, ஒரு மாகாண சபை உறுப்பினர் வர முடியாத அவ்வாறான மாவட்டங்களிலே, அன்றாதபுரம் மாவட்டங்கள் போன்ற மாவட்டங்களிலே சிறுபான்மையாக வாழ்கின்ற பொழுது ஒரு உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர் வரக்கூடிய வாய்ப்பை கூட இவ்வாறான சட்ட மூலம் தடுக்குமாக இருந்தால் அவர்களுடைய அடிப்படை உரிமைகளை அல்லது அவர்களுடைய பிரதிநிதித்துவத்தை தடுத்து அவர்களுக்கு அநியாயம் செய்கின்ற பொழுது அவர்கள் கொதித்தெழுகின்ற இன்னும் ஒரு துன்பகரமான ஒரு சூழலை உருவாக்கக்கூடிய ஆபத்தான நிலை இந்த நாட்டிலே வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது. அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றுதான் இன்று இது சம்பந்தமாக அமைச்சர் ஃபைசல் முஸ்தபா அவர்களோடும் நாங்கள் பேசினோம். எனவே சட்டத்திலே அவருக்கு இருக்கின்ற அதிகாரத்துக்கு இணங்க தன்னால் அந்த விடயத்துக்கு நியாயம் தர முடியாது என்ற விடயத்தை எங்களிடத்தில் சுட்டி காட்டினார். இன்று காலை நான் பிரதமர் அவர்களை சந்தித்து அவரிடத்திலே இந்த விடயத்தை நான் நேரடியாக சென்று இந்த சட்ட மூலத்துக்கு எங்களால் வாக்களிக்க முடியாது, எங்களுடைய மனச்சாட்சி இடம் கொடுக்கவில்லை, இந்த நாட்டிலே வாழுகின்ற எல்லா இனமும் சேர்ந்து வாழ வேண்டுமென்று ஆசைப்படுகின்றவர்கள் நாங்கள், இந்த நாடு பிளவுபடக்கூடாது என்று ஆசைப்படுகின்றவர்கள் நாங்கள், இந்த நாடு பிளவுபடக்கூடாது என்பதற்காக அகதிகளாக துரத்தப்பட்ட 100,000 அகதிகளில் நானும் ஒருவன். 25 வருடங்களாக அகதிகளாக அந்த சமூகம் வாழ்ந்தது இந்த நாடு பிளவுபடக்கூடாது என்பதற்காக. எனவே அவ்வாறான சமூகம் அகதியாக இருக்கின்ற பொழுது முசலியிலே, அதாவது எல்லை நிர்ணய சபை 2012 அங்கு வாழ்ந்த மக்களுடைய கிராமங்களை எல்லாம் சிறுமைப்படுத்தி இன்று கரடிக்குழி, முள்ளிக்குளம், கொண்டச்சி, கொக்குப்படையான் போன்ற பகுதிகளை சேர்த்து ஒரு உறுப்பினரை போட்டிருக்கிறார்கள். அதேபோல் பல அந்த பிரதேசத்திலே வேப்பங்குளத்திலே, அதே போல் பாலக்குழி, அதே போல் அந்த பிரதேசத்திலே பல அநியாயங்கள் நடந்திருக்கின்றது. அது மாத்திரமல்லாமல் எல்லா பிரதேசத்திலும் எங்களுடைய மவுறு பாராளுமன்ற உறுப்பினர் சொன்னார், நியாயபூர்வமாக இது நடைபெறவில்லை என்பதற்கு அழகான உதாரணங்களை சொன்னார். 5,000 மக்களை கொண்ட சபைக்கு இருக்கின்ற உறுப்பினர்களும் 23,000 சபைக்கு இருக்கின்ற உறுப்பினர்களுக்கும் இடையிலே உள்ள வித்தியாசங்களை சொன்னார். என இவ்வாறு இன ரீதியாக மத ரீதியாக மீண்டும் பிளவுகளை, சந்தேகத்தை, ஒரு எதிர்காலத்திலே ஒரு நம்பிக்கை இனத்தை ஏற்படுத்துகின்ற முறையிலே இந்த சபைகளுடைய பிரிப்புகளும் இந்த உறுப்பினர்களுடைய எண்ணிக்கைகளும் உள்ளடங்கி இருப்பதனால் இதை பிரதமர்களிடத்திலே காலையிலே போய் நான் சொன்னேன். அதன் பிறகு அமைச்சர் ரவுப் ஹக்கீம் அவர்களும், அமைச்சர் ஃபைசல் முஸ்தபா அவர்களும், எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்களும் பிரதமர் அவர்களை சந்தித்து இந்த விடயத்திலே நீங்கள், அதாவது புதிய உள்ளூராட்சி மன்ற சபைகள் உருவாக்கப்பட வேண்டிய திருவண்ணாமலை மாவட்டம்,
மாவட்டம்
முல்லைத்தீவு மாவட்டம், அம்பாறை மாவட்டம், பட்டக்களப்பு உட்பட இன்னும் பல மாவட்ட புத்தளத்திலே கல்பட்டி பிரதேசவை கூட ரெண்டாக பிரிக்க வேண்டிய தேவைப்பாடு இருக்கின்றது. இவ்வாறு இந்த பிரிப்புகளை கூட நாங்கள் அறிந்தோம், ஒரு மாவட்டத்துக்கு மட்டும்தான் செய்ய முடியும் என்று அமைச்சருக்கு இருக்கின்ற அதிகாரத்தை கூட அமைச்சரை செயல்படுத்த தடை விதிப்பது போல பல செய்திகளை நான் பத்திரிகைகளை நேற்று கண்டேன். எனவே இது சம்பந்தமாக பிரதமரிடத்திலே அவ்வாறு செய்ய வேண்டாம், நீங்கள் உறுதிமொழி தாருங்கள், வருகின்ற பிரதேசபை தேர்தலுக்கு முதல் இவ்வாறான பிரிப்புகள் செய்யப்பட வேண்டும், அதே போல எல்லை மீள் நிர்ணயம் செய்வதற்கான உள்ளூராட்சி மன்ற இந்த இன்று பாஸ் பண்ணப்படுகின்ற பில்லுக்கு இதிலே திருத்தங்களை செய்து எல்லை நிர்ணயங்களை மீள திருத்துவதற்கான கேபினட் பேப்பரை போட்டு அந்த திருத்தம் செய்வதற்கான ஏற்பாட்டை செய்வதற்கான உறுதிமொழியையும் நீங்கள் தர வேண்டும் என்று நாங்கள் பிரதமர் அவர்களிடத்தில் சொன்ன பொழுது அமைச்சர் ஃபைசல் முஸ்தபா அவர்களையும் அழைத்து, அவர் ஒரு நல்ல மனிதர், அவரும் ஒரு சிறுபான்மை சமுதாயத்தைச் சேர்ந்தவர், எனவே ஜனாதிபதியுடைய ஒரு வலது கையாக இன்றவர் ஆலோசகராக அங்கு சட்ட ஆலோசகராக இருக்கின்ற ஒருவர், எனவே அந்த வகையிலே அவரும் அவருக்கு இருக்கின்ற பிரச்சனைகளை சொன்னார். அதன் பிறகு சட்ட ஆலோசகர்களை அழைத்து இன்று அதற்கு எங்களுக்கு உறுதிமொழியை பிரதமர் அவர்கள் தந்திருக்கிறார். பிரதமர் அவர்கள் இந்த விடயத்திலே அவர் மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கின்றது, அதை அமைச்சர் ஃபைசல் முஸ்தபா அவர்கள் மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கின்றது. எனவே இந்த உறுதிமொழி அவர்கள் தருவார்களாக இருந்தால் நாங்கள் இதற்கான இந்த சட்டமூலத்துக்கு ஆதரவாக வாக்களிக்க முடியும். இல்லை என்றால் எந்த காரணம் கொண்டும் எங்களுக்கு இந்த சட்ட சட்டமூலத்துக்குடைய மனச்சாட்சி கடன் கொடுக்காது, தேவையென்றால் இருக்கின்ற பதவிகளை துறந்தாவது, இதை நாங்கள் எதிர்க்க வேண்டி தேவைப்பட்டால் அதற்கும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்பதை நான் கூறிக்கொள்வதோடு, சாஞ்சமரது உள்ளூராட்சி மன்றம் ஒன்று தருவதாக பிரதமர் அவர்கள் கடந்த தேர்தலிலே அங்கு சென்று அங்கு சொல்லியிருந்தார். இப்பொழுது கல்முனையில் உள்ள மக்கள் மக்களுக்கிடையிலே ஒரு பெரிய கலவரம் வெடிப்பது போல இருக்கின்றது. கல்முனை மக்களை அண்மையிலே நான் சந்தித்த பொழுது இதை ஏற்கனவே இருந்தது போல நாளாக பிரிக்குமாறு சொல்கிறார். எனவே அரசியல்வாதிகள் வாக்குறுதிகளை கொடுப்பதோடு மாத்திரம் நின்றுவிடாமல் அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கான காரியங்களை செய்ய வேண்டும். 1956 இருந்த அன்றைய தலைவர் செய்த தவறினால்தான் இன்று வரை 26 ஓடுகிறது. அதே போல சில தமிழ் தலைவர்கள் அல்லது சில அரசியல் தலைவர்கள் தவறுகளை, அதாவது இளைஞர்களை தவறாக வாக்குறுதிகளை வழங்கி வழிகாட்டியிருக்கிறார்கள். அவ்வாறான முறையில்
வேலுக்குமார்
எதிர்கால
நோ டைம்
எனவே இந்த கல்முனை சாஞ்சமருது மக்களிடத்தில் நான் அன்பாக வேண்டிக் கொள்வது, தயவு செய்து நீங்கள் பிரிந்து விடாமல் இன்று பிரதமர் அவர்கள் வாக்குறுதி தந்திருக்கிறார். எனவே அவரிடத்திலே நியாயங்களை சொல்லி யாருக்கும் அநியாயம் இல்லாமல் எங்களுடைய அமைச்சர் ஃபைசல் முஸ்தபா அவர்கள் ஒரு நேர்மையான அமைச்சர், அவரும் இந்த விடயத்திலே மனிதாபிமானத்தோடு செயல்படுவார் என்பதை உறுதியாக கூறிக்கொண்டு, எங்களுடைய நூரலியா மாவட்ட மக்கள் சந்தோஷத்தில் இருக்கிறார்கள், அதற்காக முயற்சித்தவர்களுக்கும் நன்றி கூறிக்கொண்டு, அமைச்சர் ஃபைசல் முஸ்தபா அவர்கள் ஏனைய பிரதேசவைகளையும் இன்று அவருடைய உரையிலே அவர் சொல்லுவார் என்று நம்புகிறோம். ஏனைய சபைகளுக்கும் அவருக்கு இருக்கின்ற அதிகாரங்களை பயன்படுத்தி பிரிப்பு வேலைகளை செய்ய தேர்தலுக்கு முன் நடவடிக்கை எடுப்பதாகவும், அதே போல இந்த சட்ட மூலம் பாஸ்
ஆகுவதோடு
மீள் நிர்ணயத்துக்கான திருத்த சட்ட மூலத்தையும் கொண்டு வர அவர் நடவடிக்கை எடுப்பார் என்பதை உறுதிமொழியை தருவார் என்ற நம்பிக்கையோடு நான் விடைபெறுகிறேன். நன்றி.
தேங்க்யூ. ஹானரபிள் வேலுக்குமார்
காலே கொச்சிடத்தின்
த்ரீ மினிட்ஸ்
நாடி தாயக் மண்டபம் சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, இன்று உள்ளூராட்சி மன்றங்களுக்குரிய தேர்தல் முறை பற்றிய திருத்த சட்டமூலத்திலே உரையாற்றுவதற்கான வாய்ப்பை தந்தமைக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக எனக்கு முன் உரையாற்றிய அமைச்சர் ரிஷாட் பதூதீன் அவர்கள் குறிப்பிட்டது போல, இந்த தேர்தல் முறை மாற்றம் தொடர்பாக சிறுபான்மையினர் மத்தியிலே ஒரு தயக்க நிலை அல்லது இது தொடர்பான இந்த தேர்தல் முறை தொடர்பான ஒரு சந்தேக நிலை கடந்த காலங்களிலே உருவாகியிருந்தது. குறிப்பாக கடந்த அரசாங்கமானது இந்த சட்டமூலத்தை நிறைவேற்றி கொள்ளுகின்ற போது இரண்டு அடிப்படையிலே இந்த சட்டமூலத்திலே சிறுபான்மையாக வாழக்கூடியவர்களுக்கு பாரிய ஒரு துரோகத்தை இழைத்திருந்தது. குறிப்பாக நாங்கள் எடுப்போமாக இருந்தால் எல்லை நிர்ணயம் செய்து உருவாக்கப்படுகின்ற அந்த வட்டாரங்களை உருவாக்குவதிலும், அந்த வட்டாரங்களை அடிப்படையாக கொண்டு தேர்தல் முறையை செயற்படுத்துகின்ற போது அதிலே வட்டாரங்களுக்கு 70%, அதே போல அந்த வீதாசார முறையிலே 30% என்றே அன்று ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தது. அவை அதன் அடிப்படையில் பார்க்கின்ற போது உண்மையில் அதனுடைய இறுதி விளைவு கணித ரீதியாக வருகின்ற போது 78% வரை வட்டாரத்துக்கான தெரிவாகவும் வீதாசாரத்துக்குரியது 22% என்ற அளவினையே கொண்டிருந்தது. இந்த நிலைமை மாற்றப்பட்டு இன்று ஓரளவுக்கு சுமூகமான நிலைக்கு, ஓரளவுக்கு சாதகமாக பார்க்கக்கூடிய நிலைமைக்கு 60-40 என்ற வீதாசாரத்திற்கு இது மாற்றப்பட்டிருப்பது வரவேற்கத்தக்கதாக இருக்கின்றது. ஆனாலும் இதற்கு முன் உரையாற்றிய எங்களுடைய அமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டது போல, இந்த எல்லை மீள் நிர்ணயத்தின் போது வட்டாரங்களை உருவாக்குகின்ற போது பாரிய அசாதாரணமானது இழைக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக வடக்கிலே பெரும்பான்மையாக தமிழர்கள் வாழக்கூடிய, கிழக்கிலே பெரும்பான்மையாக முஸ்லிம்கள் வாழக்கூடிய பிரதேசத்தை தவிர்த்து அதற்கு வெளியிலே வாழுகின்ற, பரந்து வாழுகின்ற தமிழ் மக்கள், முஸ்லீம் மக்கள் வாழுகின்ற பிரதேசங்களிலே எல்லை நிர்ணயத்தின் போதும் வட்டாரங்களை உருவாக்குகின்ற போதும் பாரிய அசாதாரணம் இழைக்கப்பட்டிருக்கின்றது. அவே அந்த வட்டாரங்களிலே அவர்கள் இந்த சிறுபான்மையினது பிரதிநிதித்துவத்தை இல்லாதொழிக்கின்ற அளவிற்கு தெரிந்து அடிப்படையிலேயே அந்த நடவடிக்கையை முன்னெடுத்திருக்கின்றனர். அவே அந்த அடிப்படையிலே நாங்கள் பார்க்கின்ற போது இந்த 60-40 என்ற அடிப்படையிலே இந்த தேர்தல் முறையை முன்வைக்கின்ற போதும் வட்டாரங்களில் இருக்கக்கூடிய அந்த எல்லை நிர்ணயங்களில் இருக்கக்கூடிய பிரச்சினை காரணமாக எங்களுடைய பிரதிநிதித்துவங்கள் குறைவதற்குரிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. அவை இது தொடர்பாக இங்கே இருக்கக்கூடிய விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சர் அவர்கள் தங்களுடைய முழு கவனத்தையும் செலுத்த வேண்டும் என்பதனை மீண்டும் இந்த அவையிலே கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். அதே போல இந்த தேர்தல் முறையை நடைமுறைப்படுத்துகின்ற போது தமிழ் முற்போக்கு கூட்டணியாக விடுத்த அந்த வேண்டுகோளுக்கு இணங்க நுவரெலிய மாவட்டத்திலே அந்த பிரதேச சபைகளை அதிகரிப்பதற்காக தாங்கள் கொடுத்திருக்கின்ற அந்த உறுதிமொழி வரவேற்கத்தக்கதாக இருப்பதோடு அவருக்கு உங்களுடைய நன்றிகளையும் இந்த சந்தர்ப்பத்திலே தெரிவித்துக் கொள்கின்றோம். அவை மீண்டும் இந்த எல்லை நிர்ணயம் வட்டார உருவாக்கத்திலே எங்களுடைய சிறுபான்மை மக்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அசாதாரண நிலைமையை கவனத்தில் எடுத்து அதிலே திருத்தங்கள் உங்களால் முன்வைக்கப்படும் என்ற நம்பிக்கையோடு எங்களுக்கு இதுவரை சாதகமாக பார்ப்பதற்கு ஏற்படுத்தியிருக்கின்ற அந்த வாய்ப்புகளையும் ஏற்றுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி.
தேங்க்யூ. கரு விஜயபால் எட்டேரட்சி மந்துமா ஒதுமாட்டு வினாடி துணக்கு திபினோம்.
கரு முலாசனி மந்திரி தும்மணி சுத்திவாந்த வினோ வினாடி துணக்கோ மே அவஸ்தாவ லபாதிம சம்பந்தேன் விசேஷம் பலாத்பாலன ஆயத்தனைக்கு அவருது அட்டக பமண காலியாக சபாபதி வரையாக ஹட்டியட கட்டியுத்து கருமீன் எத்த வசேம மே பிலிபாந்தவ யாம் விவரணையாக கரான்னட்ட பலாபுரத்துனே முலிம் வினாடி தயாத்தீல தேங் ஏ விழாவ சீமா வெள்ளத்தினோ ஏ பிலிபந்தவனாம் கனகாட்டுவேனோ மகே இத்திர வேலுகுமார் மந்திரித்துமா கியூவாகி மம் விசேஷம் சதான் கரான்னட்டோன கரு முலாசனே மந்திரித்துமணி அப்ப வாசுதேவ நானாயக்கார இட்டப்பு அமாத்தியத்துமா இட்டியனம் மம சத்துட்டு வேணும் போது எத்துமா ඇත්තෙන්ම එම රජය මගින් 2012 ආරම්භ කරලා අවුරුදු දෙකක් තුලත් Tamanta මේ නිර්ණය කරන්න බැරුව අතරමඟ මං හිතනවා අපේ ආණ්ඩුවාවට පස්සේ තවත් අවුරුදු දෙකක් අපි මේක අධීක්ෂණය කරා. හැම දෙයක්ම කඩිනමින් අසාර්ථක විදියට කරනවට වඩා හොඳයි. ඊටාත්ම කල්ැතු වුණත් නියම සාර්ථක මැතිවරණ ක්‍රමයක් ඉදිරිපත් කරන්න පුළුවන්කමක් ලැබුණා නම්. අපි දන්නේ 1978 නව ආණ්ඩු ක්‍රම ව්‍යවස්ථාවත් එක්ක ඊට පසුව ප්‍රාදේශ සභා පළාත් පනත මේ රටේ ක්‍රියාත්මක වීමත් එක්ක නව පළාත් පාලන වැඩපිළිවෙළ ක්‍රියාත්මක වුණා. එතකොට පෞගිය අවුරුදු ගානෙම මං හිතනවා මේ රජය නැවත වරක් එක්සත් ජාතික පක්ෂයත් එක්ක එකතු වෙලා ඉන්න මේ යාපල ආණ්ඩුව නැවත වරක් මේ පිළිබඳ සංශෝධනය කරනකම් හරියට කොන්දක් තිබුණේ නැහැ ඔක කණ්ඩායමකටවත්. මම කියන්නට ඕන බැසිල් රාජවත්ස මැතිතුමාට ඕන විදියට සීමා නිර්ණයන් කළා. මේක අවුල් ජාලාවක් බවට පත් වෙලා තිබුණ දෙයක්. එතකොට එහෙම තිබිච්ච එකක් නැවත අර යටිකුරු කළ තිබිච්ච එකක් උඩුකුරු කරන්ට ගරු අමාත්‍යවරයා හැටියට පයිස මුස්තාප මැතුමා නොඑක් මං හිතනවා අභියෝග මැද නොඑක් ඇනුම් බැනුම් මැද එතුම කටයුතු කරලා තිනවා. ඊටමත් එඩිටරෝ ඒ පිළිබඳ ප්‍රශ්න වලට උත්තර දීලා. ඒ නිසා අද මේ සියලු දේවල් වෙලා ඊටමත්ම සාර්ථකව යම් අඩුපාඩුකම් තියෙන්නට පුළුවන්. මොන අඩුපාඩුකම් තිබුණත් එදා ආරම්භ කරපු ප්‍රාදේශ සභා පනත පළාත් පාලන පනත මේ අවුරුදු 30කට 35කට වැඩි කාලයක් මේ රටේ ක්‍රියාත්මක කරන්න පුළුවන් කමක් ලැබුණා. කාටවත් එක වෙනස් කරන්න පුළුවන් කමක් නැහැ. අද කියනවා එදා තිබිච්ච මේ ක්‍රමය ගැන මම අහනවා ගරු මුලාසනේ මන්ත්‍රීතුමනි වාසුදේව නානායක්කාර මැතිතුමාලා හිටපු සමගි පෙරමුණු රජය. සමගි පෙරමුණු රජය 1977 කාලේ පළාත් පාලන ආයතන තිබුණද කියලා ප්‍රශ්නයක් අපිට. ගම් සභා සම්පූර්ණයෙන් වෙනස් කරලා දීර්ඝ කරලා දාලා තිබුණා. ඒව ගැන කතා අරින්නේ නැහැ. මෙතුමා හිටියේ රජේ. එතුමා සමගි පෙරමුණු ආණ්ඩුවේ හිටපු ප්‍රධාන කෙනෙක් හැටියට. එහෙව ගැන අද කතා කරන්නේ ඉතිහාසය ගැන අපිට මතක් කරලා දෙන්න ඕන. එතුමන්ලට නැවතත් ඉතිහාසය අමතක කළා. ඒව කාලයේ වැලිතලාවේ වහලාද කතා කරනව ලැජ්ජ නැතුව. එතුම රෙදි ගැන කිව්වා මම ඒක ගැන කතා කරන්න කැමති වෙන්නේ නැහැ ගරු සභාව. එක්කම අපි දන්නවාද මේ ප්‍රවේශය ඇවිල්ලා තිබෙනවා. මේකෙදි නොඑක් චෝදනා කර අපේ රිසාද් බදියුදුන් ගරු ඇමතුමත් වේලු කුමාර ගරු මන්ත්‍රීතුමත් මං ඉන්නවා යම් කිසි මේ සුළු ජාතීන්ට යම් අසාධාරණයක් වෙයි කියලා. මං හිතන්නේ නැහැ උතුරු නැගෙනහිර මිනිස්සු. මං හිතනවා සාධාරණය ඉෂ්ට වෙනවා. මේ සීමා නිර්ණයන් හරියට සිදු කළා තිබෙනවා නම් එතුමන්ලටත් අපිටත් එක විදිය සාධාරණයක් වෙනවා. යම් අවස්ථාවලදී අපිටත් අසාධාරණකම් වෙනවා. ඒ නිසා මම විශ්වාස කරනවා මේක යම් යම් සංශෝධනයන් ඉස්සරහට වෙන්න පුළුවන්. මේකෙදි අපි මේ පනත සම්මත කරගනුමු. සම්මත කරගෙන අපි යලිත් වරක් පළාත් පාලන ආයතනයන් පිළිබඳව ඉදිරියේදී වගකීමක් ඇතුව නියම පරිපාලනයක් එක්ක කටයුතු කරන්න අවශ්‍ය වෙලා තිබෙනවා. මම කියනවා කනගාටුවෙන් වුණත් අද කතා කරන මේ අය ඡන්දෙ තියන්න කියලා කියනවා. මට මතකයි බැසිල් රාජපක්ෂ මැතිතුමා චෙක්පත ලියන එක පවා සභාපතිවරුන්ට තිබිච්ච අයිතිය නැති කරයිද. ලැජ්ජ නැතුව අද සභාපතිවරු යනවා මේ පස්සේ. සභාපතිවරයාට තිබුණ බලතල නැති කළා චෙක්පත් අස්සන් කිරීම ලේකම්වරයාට පවරන්න පුළුවන් අනපනත් ගෙනැල්ලා ඒ පළාත් පාලන ආයතනවල තිබිච්ච යම්කිසි ඒකේ ගෞරවාන්විත බව නැති කළා තිබුණා. ඒ විතරක් නෙමෙයි අපි දන්නවා බොහෝ දූෂණ අක්‍රමිකතා සිද්ධ වෙච්ච දේවල්. අද පස්සෙන් ගියාට ඒ කියන අයට අලුත් ගමගේ මැතිතුමා කිව්වා වගේ මන්ත්‍රීතුමා කිව්වා වගේ ඉදිරියේදී අපට සිද්ධ වෙනවා ගරු මුලාසනේ මන්ත්‍රීතුමනි යම්කිසි සදාචාරාත් සම්පන්න වැඩපිළිවෙලක් පළාත් පාලන ආයතනවල නියෝජිත ක්‍රියාත්මක කරන්න මම ප්‍රායෝගිකව මේ ඒක කරනවා. මගේ ආසනය තුල මුලාසනේ මන්ත්‍රීතුමනි කොන්ත්‍රාත් කරන එවගේ යම්කිසි කටයුතු කරන කිසිම කෙනෙකුට මම අපේක්ෂකත්වය දෙන්නේ නැහැ. මම කියන්නේ කොන්ත්‍රාත් කරනා ඉන්නවනේ එයා පැත්තකට වෙලා ඒ මුදලාලි වැඩේ කරන්න. හැබැයි මම අපේක්ෂකත්වය දෙන්නේ නැහැ එයාට. මොකද මට ඒ තරම් අපේක්ෂකින් තෝරගන්න පුළුවන් කමක් තිබුණා. ඒ නිසා අපි පැහැදිලිව කියනවා.
ගරු මන්ත්‍රීතුමා කතාව අවසන් කරන්න එමත්තුමාට පිළිතුරු දෙන්න තිබුණා.
විනාඩියෙන් මට තව පොඩ්ඩ අවසාන වශයෙන් මම කියනවා. කතාවට විනාඩි 3 නැගිටලා වාඩි වෙන්නත් බෑ ගරු
මුලාසනේ.
ඒ නිසා අවසාන වශයෙන් මම කියනවා අද පළාත් පාලන මැතිවරණයේ තිබ්බයි කිව්වම ඔයි ඒකාබද්ධ කල්ලියගේ කකුල් වෙවුලනෝ. පෞගිය දවස්වල මහලොකුවට කයිවාරු ගැහුවා. අද කකුල් වෙවුලනෝ මේක පටන් ගන්නවා කියනකොට. ඒ නිසා මම කියනවා අපි හොඳ පාඩමක් මේ ආණ්ඩුව ගරු අතිගරු ජනාධිපතිතුමාගේත් අගමැතිතුමාගේත් සුසංයෝගය තුලින් 2020 දක්වා කිසිම චකිතකින් යන්න බැරි වැඩපිළිවෙලක් මේ පළාත් පාලන ආයතනයේ ජයග්‍රහණය කරවන්න පුළුවන් සියලු ශක්තිය එක්සත් ජාතික පක්ෂය හැටියට අපි කටයුතු කරනවායි කියන එක මතක් කරමින් ඒ පූර්වාදර්ශය දෙනවා. අලුත් ව්‍යවස්ථාවක් අලුත් පනතක් එක්ක අලුත් ගමනක් යන්නට පළාත් පාලන ආයතනවල එදා ගම් සභා ක්‍රමයේ තුලින් තිබිච්ච ගමට එක්කම ඍජුවම බලපාන මහජන නියෝජිතෙක් එකතු කරන්න කටයුතු කිරීම ගැන මා විශේෂයෙන්ම මේ කටයුත්තේදී
නොයෙකුත් මණ්ඩල මිනිස්ටර් ෆයිසල් මුස්තෆා
මුලාසරුඩ මන්ත්‍රීතුමනි පළාත් පාලන ඡන්ද සංශෝධන පනතේ වචන ස්වල්පයක් කතා කිරීම මට භාග්‍යයක් ලෙස සලකනවා. මන්ත්‍රීතුමා මටත් තියෙන විනාඩි 10යි. ඒ නිසා මට ඔබ මගේ අමතර දෙනවා නම් ඔබතුමාට දෙන්න මගේ කාලෙන් නම් මට දෙන්න අමාරුයි. හේතුව මන්ත්‍රීවරු කී දෙනෙකුට මට උත්තර දෙන්න වෙනවා.
ගරු ඇමතුමාට කාලෙ නැහැ. ඒ නිසා නේද වෙලාව දෙන්න.
මුලාසුර මන්ත්‍රීතුමනි
ඔබතුමා කතා කරන්න.
නෑ ඔබතුමා මට මගේ කතාව කරන්න අවසර දෙන්න මන්ත්‍රීතුමනි හේතුව මට විනාඩි 10
තියෙනවා. එමෙතුමා කතා කරන්න.
මුලාසුර මන්ත්‍රීතුමනි
කතා කරන්න.
තුමනි 2012 අංක 22 දරණ පනත යටතේ මන්ත්‍රීවරු 130ක් සමානුපාතික ක්‍රමයේ සහ 70ක් කොට්ටාෂ් ක්‍රමයේ සඳහන් වූ නමක් එම ගණනය කිරීමේදී සමානුපාතික ක්‍රමයෙන් ලැබෙන්නේ මන්ත්‍රීවරු 123යි. ඒ නිසා ප්‍රධාන පක්ෂ දෙක හැරෙන විට අනෙකුත් සියලුම පක්ෂවලට විශාල අසාධාරණයක් සිදු වෙන බව අපි සියලු දෙනා දැනගත යුතු කරුණක්. ඒ නිසා ප්‍රජාතන්ත්‍රවාදය ආරක්ෂා කිරීම වෙනුවෙන් අතිගරු ජනාධිපතිතුමා දුන් ඡන්ද පොරොන්දුව නැවත කොට්ටාෂ ක්‍රමය බිහි කරනවා කියලා. නමුත් අපි දන්නවා මේ සභාවේ නොඑක් දේශපාලන පක්ෂ නොඑක් මන්ත්‍රීවරු කකුලෙන් ඇද්දා පර ක්‍රමයට ආ යුතුයි කියලා. නමුත් ජනතා ජනාධිපතිතුමාගේ ජනවර්ම පදලම් කරගෙන අභියෝග මැද්දේ අද ප්‍රජාතන්ත්‍රවාදය ආරක්ෂා කිරීම සහ ගමට මන්ත්‍රීවරයෙක් බිහි කිරීමේ වරම අද අපට ලබා ගැනීමේ හැකියාව තිබ්බා. මං හිතන්නේ එය ඉතාමත් ඓතිහාසික දිනයක්. ඒ වගේම මේ රජය ඉතාමත් ප්‍රගතිශීලී ක්‍රියාදාමයක් ගත්තා කාන්තා නියෝජනය 125ක් ලබා දෙන්න. හැබැයි යම් ප්‍රායෝගික අපහසුතා මත අපි ඒ වගේම සුළු මතධර්ණ පක්ෂ 130 දක්වා වැඩි කිරීම කරන ඉල්ලීමක් කරා. ඒ නිසා 70 කොට්ටාෂ ක්‍රමයකුයි 140ක් සමානුපාතික ක්‍රමයක් අපි ඇති කරා. ඒ කරත් කාන්තා නියෝජනය ආරක්ෂා කරන පදනම මතත තමයි මේ කෙටුම්පත සකස් කරලා තියෙන්නේ. ඒ නිසා මේ රටේ කාන්තාවන්ට දේශපාලන ක්ෂේත්‍රයට ඇතුල් වීමේ අවස්ථාවක් අපි ලබා දීලා තියෙනවා. හැබැයි මම මේ සභාවේ මන්ත්‍රීවරුන්ගේ ඉල්ලා සිටින්නේ තමන්ගේ භාර්යාවසෝ සහෝදිරිය දාන්න එපා කියන එක. අපි ඉතිහාසය දැකලා තියෙනවා මේක සිදු වෙලා තියෙනවානේ. ඒ නිසා මේ 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 කෙටුම්පතේ අදහස අපි ප්‍රගතිශීලී ගමනක් යා යුතුයි. කාන්තාවන් උගතුන් අපිට මේ පාර්ලිමේන්තුවල ඇතුළත් කිරීමේ හැකියාව තියෙනවා වගේම බිම්මට්ටමේ අද කාන්තා නියෝජනය 1.1% වඩා අඩු ප්‍රතිශතයක් තමයි තියෙන්නේ. ඒ වගේම අපි දැක්කා මේ අද අපි කතා කරන හුඟක් අය සුළු ජාතික පක්ෂ සුළු ගැන කතා කරනවා. අද අපේ දේශපාලන ක්ෂේත්‍රයේ අපි ලාංකික චින්තනයෙන් යන්නේ බව අපිට තේරුම් ගන්නවා. ඡන්දදායකයා තමන්ගේ කුලයට තමන්ගේ ආගමට ප්‍රමුඛත්වය දීමක් අපි දකිනවා. මං හිතන්නේ අපි අවුරුදු 30ක් යුද්ධ බැට කාලා අපි තාමත් අපේ ආගම අපේ කුලය ගැන හිතන එක මං හිතන්නේ ඉතාමත් කනගාටු ස්ථායක සිද්ධියක් වුවත් අපි යථාර්ථයේ තේරුම් ගත යුතුයි. ඒ නිසා තමයි රවු හකිම් ඇමැත්තුමා, රිෂාද් බදුඩ්ඩි ඇමැත්තුමා, මේ නුවරඑළියේ දෙමළ මන්ත්‍රීවරු මට චෝදනා කළා මේ කරපු සීමා නිර්ණය තමන්ට අසාධාරණයක් සිදු වෙලා තියෙනවා කියලා. මම වගකීමකින් කියනවා බැසිල් රාජපක්ෂ මැතිතුමා සීමා නිර්ණය කරේ සුළු ජාතික නියෝජනය සහමුලින්ම නැතිකරන්න. ඒක අපි පිළිගත යුතු කරුණක්. හැබැයි මට එය නිවැරදි කිරීමේදී යම් යම් සීමාවන් තිබ්බා. මම අභියාචනා ක්‍රියාදාමයකට ගිහිල්ලා යම් තාක් දුරකට ඒ අඩුව පිරිමැසීමට කටයුතු කරා. නමුත් මට කොට්ටාශයක සීමාවන් වෙනස් කරන්න පුළුවන් වුණත් මට නව කොට්ටාශ විහි කිරීමේ වරම නැ මේ පනත යටතේ. ඒ නිසා අද අපි දේශපාලන පක්ෂත් එක්ක කතා කරලා මේ ප්‍රශ්නවල මේ ප්‍රශ්නට විසඳුමක් හැටියට මම නීති උපදෙස් ලබාගෙන මේ ප්‍රශ්නටත් විසඳුමක් හොයන්න කටයුතු කරනවා කියන එක මම මේ අවස්ථාව වගකීමකින් ප්‍රකාශ කරනවා. ඒ වගේම කෙටුම්පතක් අවශ්‍ය නම් මේ සීමා නිර්ණය සම්බන්ධයෙන් යම් යම් වෙනස්කම් කරන්න මා කටයුතු කරන්න උත්සාහ දරන නමුත් කිසිසේත් මේ ඡන්දේ කල් දැමීමට අපට ඉඩ දිය නොහැකි බව මම මේ අවස්ථාවේදී වගකීමකින් ප්‍රකාශ කරනවා. හේතුව දිගින් දිගට අපි දන්නවා මේ ඡන්දේ කල් දැම්මේ මම නෙවෙයි. මේ කල් දැමීමට වගකීම යුත්තා බැසිල් රාජපක්ෂ මැතිතුමා. 2012 සීමා නිර්ණ කටයුතු පටන්ගෙන 2015 වෙනකන් සීමා නිර්ණ වාර්තාව අධිකරු ජනාධිපතිතුමාට බාර දීලා තිබෙන්නේ නැහැ. මේ නවරජ යටතේ තමයි මේ වාර්තාව අතිගරු ජනාධිපතිතුමාට බාර දීලා විශාල ජන විරෝධතාවයක් තිබ්බා. මෙතන සමහර දේශපාලන පක්ෂ අදත් වාසුදේව නානයකර මැතිතුමා මට චෝදනා කරා සීමා නිර්ණය වැරදි හැබැයි ඡන්දේ කල් ගියා කියලා. හැබැයි යම් දෙයක් කරනකොට හරියාකාරව කළ යුතුයි, ප්‍රායෝගිකව කර යුතුයි. ඒ නිසා අපි අවුරුදු එකමාරක කලක් ගත්තා බිම්මට්ටමේ දේශපාලන අධිකාරියත් එක්ක සාකච්ඡා කළා යම් යම් වෙනස්කම් කරන්න. අපි සීතල කාමරවලම එදත් කියනවා අදත් කියනවා මම නිලධාරීවාදයට යටත් වෙලා අපි වැඩ කරන්නේ නැහැ. අපි දන්නවා බැසිල් රාජපක්ෂ මැතිතුමා ශ්‍රී ලංකා නිදහස් පක්ෂයේ දේශපාලන අධිකාරියවත් සම්බන්ධ කරන්නේ නැතුව නිලධාරීන් තමන්ට ගෙනල්ලා සීතල කාමරයේ තුමා මේ සීමා නිර්ණ වාර්තාව කරා. ඒ වගේම මේ කෙටුම්පතේ තැන්පත් මුදල් සම්බන්ධයෙන් ජනතා විමුක්ති ගරමන සහ අනිත් පක්ෂ අඩු කිරීමක් කරන්න කිව්වා. ඒ නිසා කොට්ටාශ වලට 1500ක් තැන්පත් මුදලක් සහ ලයිස්තුවේ සිටින මන්ත්‍රීවරු තැන්පත් මුදලක් අය නොකිරීමට අපි තීන්දුව කරලා තියෙනවා. ඒ නිසා මම දකින්නේ මේ කෙටුම්පත ඉතාමත් ප්‍රගතිශීලී. ඒ වගේම මම විශ්වාස කරනවා සියලුම මන්ත්‍රීවරුන්ට අපි මේ කෙටුම්පත පැහැදිලි කිරීමට කටයුතු කරනවා. අද සවස 3:00 ජනතා විමුක්ති පෙරමුණට මේ කෙටුම්පතේ අවබෝධ කිරීම සම්බන්ධයෙන් අපි කටයුතු කරා. සමහර මන්ත්‍රීවරු චෝදනා කරා මේ කෙටුම්පත අපට ලැබුණ නැහැ කියලා කාලයකට. යම් යම් අඩුපාඩු වුණා. හැබැයි අපි එකගතාවයකට ආවා. හෙට උදේ 8ට මන්ත්‍රී කණ්ඩායමක් සංධානයේ මන්ත්‍රී කණ්ඩායමක් මගේ නිලධාරීන් සහ මාත් එක්ක සාකච්ඡා කරනවා මේ කෙටුම්පත අවබෝධ කරගන්න. සමහර උදවිය මේ කෙටුම්පත ගැන අනවබෝධයෙන් චෝදනා කරනවා. මං හිතන්නේ අද අපි ඉතාමත් ප්‍රගතිශීලී ගමනක යන්නේ. මා විශ්වාස කරනවා අපි සියලු දෙනාගේම සහයෝගිත්වය සහ බැඳීමෙන් මේ ප්‍රශ්නට මුහුණ දිය යුතුයි. ඒ වගේම සුළු ජාතීන්ට විශාල අසාධාරණයක් සිදු වෙලා තියෙනවා. මම දන්නවා රිෂාඩ් බදුඩ්ඩීන් සහ රවු හකිම් ඇමැතිතුමා හිතමනාපයෙන් මාත් එක්ක සාකච්ඡා කරා. හැබැයි නුවරඑළිය දිස්ත්‍රික්කයේ තියෙන ප්‍රශ්නේ ඊට වඩා හාත්පසින් වෙනස්. නුවරඑළිය ප්‍රාදේශීය සභාව සහ අමගම ප්‍රාදේශීය සභාවේ තියෙන කොට්ටාශ සංඛ්‍යාව තිස්සකසා තිස්තුනක් ඒ කොට්ටාශ කඩලාපට මේ සබා තුන හතරක් බිහිකිරීමට හෝ ඊට වැඩි ගණහක් බිහිකිරීමට මම එකඟ වුණා. හැබැයි සියලුම දේ එකඟත්වයෙන් පමණයි මම කරන්නේ. නැත්තම් මම මේ කරන්න ගිහිල්ලා තවත් ප්‍රශ්න වලට මුහුණ දෙන්න සිදු වෙනවා. සමහර මන්ත්‍රීවරු අද මට කිව්වා මම එකඟ වුණා කියලා 12ක් හදනවා කියලා. මම 10ක්දෝ 12ක්දෝ 6ක්කෝ 7ක් හදන්නේ ඔබ සියලු දෙනාගේ මේ එකඟත්වයෙන්. හේතුව තමුන්නාන්සලා අතර එකඟත්වයෙන් නැත්තම් මට මේ ක්‍රියාදාමය කරන්න බෑ. ඒ වගේම මම රිෂඩ් බදුරුඩින් ඇමතුමා සහ රෞෆ් හකීම් ඇමතුමාගේ ඉල්ලා සිටින්නේ නැගෙනහිර දේශපාලනේ තමුන්නාන්සලා කරනවා. තමුන්නාන්සලා සහෝදරත්වයෙන් බැඳීමෙන් මේ ප්‍රශ්නේ විසඳන්නට මට සහයෝගය දෙන්න මම ඒ කටයුතු කරනවා. මම දන්නවා රිෂඩ් බදුරුඩින් ඇමතුමා මේ සාන්දු මර්දුගණ ඇමතුමා ප්‍රකාශයක් කරා, රෞෆ් හකීම් ඇමතුමාත් ඉල්ලීමක් කරා. තමුන්නාන්සලාගේ ඉල්ලීම ඉෂ්ට කරන්න මම කටයුතු කරනවා. හැබැයි තමුන්නාන්සලා අතර බැඳීම සහ සහෝදරත්වයෙන් තුලින් මේ ප්‍රශ්නේ විසඳගන්න උත්සාහ ගන්න කියලා මම කාරුණික ඉල්ලා සිටිනවා. සියලුම අසාධාරණ අපට ඉෂ්ට කරගන්න පුළුවන්. හැබැයි අවාසනාවට වගේ අපි සමහර අවස්ථා දකිනවා මේ ප්‍රශ්න දේශපාලන වේදිකාවන් වූ අවස්ථාව. ඒ නිසා ජනතාවගේ ප්‍රශ්න දේශපාලන වේදිකාවක් කරන්න නැතුව අපි සියලුම ප්‍රශ්න එකඟත්වයෙන් සහජීවනයෙන් අපි විශ්වාස ඉෂ්ට කිරීමට අපි කටයුතු කළ යුතුයි කියන ප්‍රකාශය කරමින්
පුන්න සහය දෙනවා. නමුත් මම ඔබතුමාගෙන් දැනගන්න කැමතියි හෙට කාර්ක සභා අවස්ථාවේ මේ සංශෝධන ගෙනෑවට පස්සේ ඇතිවේ හැකි තත්ත්වයන් ගැන සහ යම් අදහස් දැක්වීමක් කරන්න අපට අවස්ථාව තියෙනවද කියලා. මොකද මේ මට අපිට මේ අද අවස්ථාවක් ලැබුණේ
මන්ත්‍රීතුමා අද පක්ෂනායකගෙන්ගේ රැස්වීමේදී මේ විවාදය සම්බන්ධයෙන් කතිකයන්ට කාලය වෙන් කරා. මට ඒ සම්බන්ධයෙන් යම් ක්‍රියාදාමයක් අනුගමනය කරන්න බෑ හෙට තියෙන කාරක සභා අවස්ථාවකදී. ඒ නිසා මං හිතන්නේ නෛතික රාමුව තුළ තමුන්නාසලා අදහස් දක්වන්න පුළුවන් වෙයිද කියන එක කතානායකතුමාගෙන් ඔබතුමා අහගත යුතු ප්‍රශ්නයක්. හැබැයි මට ස්ටෑන්ඩින් ඕඩර්ස් වලට පිටහැනිව මට එකඟත්වයකට එකඟ වෙන්න බෑ. හැබැයි මම නැවත මන්ත්‍රීතුමනි ගරු මුලාසුර මන්ත්‍රීතුමනි මම ඔබ සියලු දෙනාගේම ඉල්ලා සිටිනවා මේ කෙටුම්පතට සහයෝගය දක්වලා අපි මේ ඓතිහාසික කෙටුම්පත තුළින් ගමට වග කියවන මන්ත්‍රීවරු බිහි කිරීමේ අවස්ථාව අපි ලබා දෙමු කියමු.
ස්තුතියි.